بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر باسا شديدا من لدنه بشر المؤمنين الذين يعملون الصالحات ان لهم اجرا حسنا ماكثين فيه ابدا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا واشهد ان سيدنا نبينا شفيعنا مولانا محمد بن عبد الله خاطبه ربه بقوله انا ارسلناك شاهدا مبشرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد عباد الله اتقوا الله فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس انا خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم ان الله عليم خبير صدق الله العظيم الحمد لله சத்தியமானவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை சத்தியத்தின் மேடையிலிருந்து சத்தியம் செய்து சாட்சி சொல்கிறேன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒன்றுதான் ரெண்டு இல்லை வானம் பூமி சூரியன் சந்திரன் காற்று நெருப்பு தண்ணீர் மரங்கள் மிருகங்கள் மனிதர்கள் ஜின்கள் மலக்குகள் கண்ணுக்கு தெரியக்கூடிய படைப்புகள் கண்ணுக்கு தெரியாத படைப்புகள் உயிர் உள்ளது உயிர் இல்லாதது வானம் பூமி ரெண்டுக்கும் மத்தியில் உள்ளது வானம் பூமிக்கும் வெளிப்பட்டு வாழக்கூடியது மனிதருடைய சிந்தனையால் ஆராய்ச்சியால் பார்வையால் புத்தியால் படிப்பால் அறிவால் ஆராய்ச்சி செய்து சிந்தித்து படித்து விளங்கிக் கொள்ள முடியுமானது மனிதனுடைய அறிவால் புத்தியால் படிப்பால் ஆராய்ச்சியால் சிந்தனையால் விளங்கிக் கொள்ள முடியாது புத்திக்கு தெரிகிறது புத்திக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் அத்தனை படைப்பையுமே தன்னுடைய சொந்த விருப்ப பிரகாரம் அல்லாஹ் படைச்சான் அது அத்தனையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிருக்கிறான் நினைச்சா அழிச்சு போடலாம் தட்டி கேட்பவர்கள் யாரும் கிடையாது நினைச்சா நிரந்தரமாக வைப்பான் ஆலோசனை சொல்பவர்கள் சரிவிலை பார்ப்பவர்கள் யாரும் கிடையாது உதவி செய்பவர்கள் யாரும் கிடையாது அவனுக்கு உண்மையில வாப்ப இல்லை புள்ள குட்டி சகோதரர்கள் இல்லை எதையும் செய்வதற்கு யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சின்ன தூக்கம் பெரிய தூக்கம் பசி எதுவுமே வாரதில்லை அந்த அல்லாஹுவை நம்பக்கூடிய ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான் எல்லா புகழும் அவனுக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ் அந்தரத்தின் அடியிலே அனாச்சாரத்தின் மடியிலே சிக்கிசிலிருந்து நவிழ்ந்து கிடந்த ஜாஹிலியாக்கள் மத்தியிலே எப்படியும் வாழலாம் எதையும் சாதிக்கலாம் என்றிருந்த சமுதாயம் எப்படியும் வாழ முடியாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நேர்வழி காட்டி சென்ற எம் உயிருக்கும் மேலான பாசத்துக்கு சொந்தக்காரர் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அழகான வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தாபியூ தாபியன்கள் கியாமத் நாள் வரையும் வரக்கூடிய முஸ்லீம்கள் மூமீன்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று வேண்டியதன் பின்னாலே அன்பானவர்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஒரு சினோர் வாழ்நாள் காலத்தை தந்திருக்கிறான் அது ஒரு நேரத்தில் முடிஞ்சிடும் முடிகிற நேரத்துக்கு பேரு மௌத்து அந்த மௌத்து என்ற நேரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அவ்வளவு நேரத்துக்கும் பேரு ஹயாத் அது சிலருக்கு ஒரு வருஷம் ஆகிக்கும் சிலருக்கு 10 வருஷம் ஆகிக்கும் சிலருக்கு 15-20 வருஷம் ஆகிக்கும் சிலருக்கு ஒரு 30-40 வருஷம் இருக்கும் சிலருக்கு 50-60 வருஷம் இருக்கும் சிலருக்கு ஒரு 70-80 வருஷம் இருக்கும் 1000 வருஷம் தான் வாழ்ந்தாலும் மௌத்துக்கு முன்னால் இருக்கக்கூடியது அவ்வளவு ஹயாத்து அந்த ஹயாத்துடைய நேரத்தில் அல்லாஹ் நம்மள்கிட்ட இருந்து செலவிடயங்களை எதிர்பார்க்கிறான் மௌத்துக்கு முன்னால கடைசி டைமுக்கு முன்னால செலவிடயங்களை அல்லாஹ் நம்மள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறான் நாங்க பார்க்கறது நாங்க பேசுறது நாங்க நடக்கிறது நாங்க சிந்திக்கிறது நாங்க உடுக்கிறது குடும்பம் நடத்துறது 4 பேரோட பழகிறது தனியாக இருக்கிறது இருட்டில் வெளிச்சத்தில் சந்தோஷத்தில் கவலையில் பணம் இருக்குது பணம் இல்லை
அதிகாரங்கள், பட்டம், ஏதோ பதவிகள், ஏதோ ஒரு அதிகாரம் கையில் இருக்குது. இப்ப இல்ல ஒன்றுமே இல்ல, நாலு பேரால அடிச்சு ஒதுச்சி ஒதுக்கப்பட்ட நேரம். எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை, மௌத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை நேரமும் ஒவ்வொரு செக்கனும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நேரமாக இருக்க வேண்டும். இதுக்குத்தான் அரபுல சொல்றது அத்தக்குவா. எனவே எச்சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்குவா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக எனக்கு வசிய செய்து கொள்கிறேன். இரண்டாவது உங்களுக்கு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். இந்த வசியத்தை நசீகத்தை இறுதி மூச்சு வரைக்கும் தக்குவாவோடு எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக. பொதுவா சாஞ்சிருக்கிறவங்க எல்லாம் நோயாளி, சஃப்ல நேரம் நிக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க. இது ஃபர்தான ஒரு அமல், முறையாக இருந்தா அழகா இருக்கும். உலகத்தில் சிறந்த படைப்பு மனித படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பு இனங்கள்ல சிறந்தது மனிதர்கள், அதிலேயும் சிறப்புக்குரியவர்கள் மூமின்கள், ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம். மூமின்கள் உயர்ந்தவர்கள், நீங்க மூமின்களாக இருப்பீர்கள் என்றா சங்கியானவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப மூமின்கள் தான் சங்கியானவர்கள், மதிப்பானவர்கள், உயர்ந்தவர்கள், கண்ணியமிக்கவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள், அப்படி எல்லாம் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உலகத்துல பாக்குறவண்டா, இன்னைக்கு உலகத்துல பார்த்தவண்டா, சில வேளைகள்ல சில சந்தர்ப்பங்கள்ல மூமின்களை முஸ்லீம்களை ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அப்படி ஒரு நிலைமைக்கு நாங்க பாக்குறோம். உலக நாடுகள்ல ஒரு நிலைமைகள் இருக்குது, அந்த முஸ்லீம்களை அல்லாஹ் உதவி செஞ்சு பாதுகாப்பானாங்க. உள்நாட்டுடைய எங்களையும் சில நேரங்கள்ல அப்படி ஒதுக்கப்படுறோம், தள்ளப்படுறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஏன் காரணம்? ஒவ்வொரு காரணம் நினைக்கலாம், நான் ஒரு காரணம் சொல்றேன். ஒரு 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 ஆங்கிள், ஒரு விதமா ஒரு மனிதனுடைய மதிப்பும் மறுவாதியும். இன்னைக்கு பாக்குறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் மிகவும் கண்ணியத்துக்குரிய ஒரு குடும்பம், குரைஷி ஹாஷிமி. அப்ப முஹம்மத் இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு மனாப் அப்படி, குசை இப்னு கிலாப், முர்ரா, லுவை, மாலிக், ஃபஹர், கினானா, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அப்படி. அதுக்கு மேல சில பலகீனமான ரிவாயத்துகள்ல கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையுடைய பேர் இருக்கிறது, நசபு. உயர்ந்த குலம் இன்னைக்கு இருந்தாலும் நாங்க செய்யத் சொல்றோம் தானே, செய்யத் மௌலானாக்கள் சொல்றோம். இவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் அந்தஸ்துக்குரிய குடும்பம். அப்ப அந்த பரம்பரைக்கு ஒரு மதிப்பு மறுவாதி இருக்குது. அத மாதிரி எடுத்துக்கொண்டா எங்கட ஊர்லயும் சிலர் இருப்பாங்க. ஒருவர் வந்து கேட்கிறாரு, உங்களுக்கு மூசி நானா தெரியுமா அப்படின்னு இந்த ஊர்ல வந்து ஒருவர் கேட்கிறார். மத்தவர் சொல்றாரு, மூசினா இந்த ஊர்ல பத்து மூசினிக்கு எந்த மூசினை சொல்றீங்க? பத்து மூசின் இருக்குது, அப்போ எந்த மூசின்னு தெரியாதே. இப்ப அவர் சொல்றாரு, அந்த மாஸ்டர் அப்பாட பேர புள்ள. அடே மாஸ்டர் அப்பாட பேர புள்ளையா? அந்த அவர் அந்த மூசின்னு அந்த மேலைக்குது அப்படி சொல்லுவான். அப்பா வச்சு பிள்ளைக்கு ஒரு கண்ணியம் கிடைக்குதா இல்லையா? அப்பா ஆலிமா இந்திப்பாரு, வாப்பா ஆலிமா இந்திப்பாரு, வாப்பா ஒரு மாஸ்டர் ஆயிந்திப்பாரு, வாப்பா ஒரு ஜிஎஸ் ஆயிந்திப்பாரு, எப்படி அது பரம்பரைக்கு அது வரும்? இவர்ற புள்ளையா நீங்க, தம்பி நீங்க யாரு? நான் அவர்ற மகன். அப்படி அவர்ற புள்ளையா? அப்படின்னு சொல்லுவோம். வாப்பா வச்சு பிள்ளைக்கு ஒரு கண்ணியம். இப்ப நாங்க எல்லாரும் இருக்கிறோம், எங்க எல்லாரும் கையிலையும் பேர்த் சர்டிபிகேட் இருக்குது, எங்க எல்லாருக்கும் ஐடென்டிட்டி இருக்குது, அதுல வாப்பாட பேர் இருக்குது, அதனால நமக்கு ஒரு கௌரவம். இன்னும் ஒன்று, வாப்பாவை தெரியா, வாப்பா இருக்கியாரு இருந்தாரு, ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். ஆனா இவர் பிறக்க முன்னால மௌத்தா போயிட்டாரு, அநாத புள்ள. அநாத புள்ளைய கௌரவிக்கணும், கண்ணியப்படுத்தணும், குர்ஆன் ஹதீஸ் சொல்லி தருது எங்களுக்கு. அநாத புள்ள இருந்தாலும் அநாத புள்ளைய வாப்பா இல்லாம பிறந்ததுக்காக வேண்டி, அல்லது சின்னத்திலேயே விவரம் தெரியல வயசுக்கு முன்னால வாப்பா மௌத்தானதுக்காக வேண்டி இவர் அவர்ற புள்ள இல்லாம ஆயிடுவாரா? இல்லாம மாட்டார். அந்த வாப்பாவுடைய இனிஷியல் தான் இவருடைய பேருக்கு முன்னால் போடப்படும். முல்லக்குரு. அப்ப இவருக்கு அடே இவர புள்ள தானே, பாவம் அந்த மனுஷன் மௌத்தா போயிட்டாரு, என்னதான் செய்ய, நல்லா இருந்தார் இருக்கும் போது அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, வாப்பா யாருன்றது யாருக்குமே தெரியாது. ஊருக்கு வந்து தம்பி உங்கட எங்கட வாப்பா தெரியா அப்படின்னு யாரும் சொன்னா எப்படி? வாப்பா தெரியாம புள்ள பிறந்திக்குது. அந்த வாப்பாவை பத்தி புள்ளையுடைய அப்பா ஆச்சி மகனும் தெரியாது, பக்கத்து வீட்டார்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியலண்டா. சரியத்துடைய பார்வையில் புள்ள சுத்தம், புள்ள குத்தம் பண்ணலே, உம்மா தவறு செஞ்சிட்டா, வருவாக்கு கெட்டவன் சொல்றது இவனுக்கெல்லாம். இப்படியான பிள்ளைகளுக்கு வருவாக்கு கெட்டவன் சொல்லுவாங்க. புள்ள குத்தம் பண்ணல, புள்ள தவறு செய்யல, இருந்தாலும் சமூகம் மதிக்காது. நாங்க மதிக்கிறது இல்ல, வாப்பாவை தெரியலையே, உம்மா தவறு செஞ்சிட்டான். இப்படியான பல அந்தஸ்துகள் இருக்கிறது தானே, அதுல பாக்குறோம் வாப்பாவை தெரியலன்னா அவர் கீழ்த்தரமாக போயிருந்தார், தரம் குறைஞ்சு விடுகிறது, கேவலப்படுகிறார், சமுதாயம் மதிக்கிறது இல்ல, மதிப்பில்ல, மறுவாதி இல்ல. ஏ வாப்ப தெரியாதே, தன்னதி புத்கலே, வாப்பாவை தெரியாத ஒரு ஒரு மனிதன். இப்ப அவருக்கு அந்தஸ்து மறுவாதி எல்லாம் ஈக்காது, யாரும் முன்னுக்கு எடுக்க மாட்டான், கணக்கு எடுக்க மாட்டான். இது மாதிரி சில முஸ்லிம்கள் என்பவர்கள் உயர்ந்தவர்கள் இருந்தாலும் சில நேரத்தில் சில சந்தர்ப்பத்தில் நாங்களும் இந்த இனிஷியல் இல்லாதவன் மாதிரி பேர்த் சர்டிபிகேட்ல வாப்பாட பேர் இல்லைன்னு சொன்னா அது எப்படி ஒரு பெரிய ஒரு குறையோ, நாங்களும் சில நேரம் உயர்ந்த மக்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், பரிசுத்தமானவர்கள், மூமின்கள் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி இருந்தும் அந்த இனிஷியல் இல்லாதவர்கள் சமூகங்களால பொதுமக்களால எப்படியே ஒரு சைட் பண்ணப்படுகிறார்களோ, தள்ளப்படுகிறார்களோ, அதை பாதிரி எங்களுக்கு சில நேரங்கள் ஏற்படுது. ஏ எங்களுக்கு உண்மையிலே இனிஷியல் தெரியாது. பாருங்க எங்களைய பார்த்து சிலர் சொல்றாங்க, உங்களுக்கு எங்க இங்க உரிமைகள் இருக்குது, உங்களுக்கு எந்த உரிமைகளும் இல்லை, நீங்க எல்லாம் வந்தவங்க, உங்களுடைய வரலாறு ஒரு 300 வருஷம், நீங்க எல்லாம் வந்த மாதிரி போங்க, இந்த நாட்டில் உங்களுக்கு எந்த உரிமைகளும் இல்லை. எங்களுக்கு இனிஷியல் தெரியா, அவனை பார்த்து இவன் கேட்கிறது, எங்கட முஸ்லீம்கள் 4 பேர், மச்சான் நாங்க எப்படா வந்தோம், எங்கடா வந்தோம் கேக்குறோம். எங்களுக்கு தெரியாது நாங்க எங்க இருந்து வந்தோம், நாங்க இங்கே பிறந்தோமா, உண்மையிலே 300 வருஷமா, எங்களுக்கு தெரியாது. இதனால சில சமூகங்களால செலவங்களால அவங்க நினைச்சிட்டாங்க, அவங்க இங்கே வந்தவங்க, இங்கே இருந்தவங்க, அவங்களுக்கு தான் முழுமையான உரிமைகள் இருக்குது, முஸ்லீம்கள் என்பவர்களுக்கு அந்த உரிமைகள் எல்லாம் இல்ல, அதனால நீ எல்லாம் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சிலர். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்து சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், ஏ மக்களே, இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, மனிதர்களே, மூமின்கள் அல்ல, முழு மனித சமுதாயத்தையும் பார்த்தல சொல்றேன், மனிதர்களே, உங்களை நாங்க ஆண் பெண்ணாக படைச்சிருக்கிறோம், ஆம்பளை பொம்பளையா படைச்சிருக்கிறோம், மின் தக்கரின் வ உன்ஸா, வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, நீங்க விளங்கிக் கொள்றதற்காக, நீங்க அறிமுகமாகிக் கொள்வதற்காக, நீங்க தெரிந்து கொள்வதற்காக வேண்டி உங்களை சில குடும்பங்களாக, கோத்திரங்களாக, பிரிவினர்களாக நாங்க ஆக்கி வச்சோம் அப்படின்னு சொல்றான். பாருங்க, இப்ப நாங்க 4 பேர் ரோட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு வெள்ளையா ஒரு மனிதர் போறாரு, வெள்ளை உடுப்பு உடுத்து தோப்பு ஒண்ணு போட்டு போறாருன்னு, தோப்பு ஜுப்பா போட்டுட்டு வெள்ளையா ஒரு மனிதர் ரோட்ல போறாரு. இந்த நாங்க நாலு பேரும் பேசிக்கிறோம், அரே இந்த போறவனை பாரு, ஒரு சவுதிக்காரன் மாதிரி இருக்குது அப்படின்னு நாலு பேர் பேசிக்கிறான். கிட்ட போயிட்டு, தம்பி சவுதி அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், பெரும் பாலும் சவுதியா தான் கல்ஃப் கண்ட்ரிக்கு போயிட்டு வந்து பழக்கம் உள்ளவங்களுக்கு சவுதி அரபி உடுக்கக்கூடிய தோப்பு ஜுப்பாவும் கத்தர் அரபி உடுக்கக்கூடிய தோப்பு ஜுப்பாடையும் அங்க குவைத் ஒமான் உடுக்கக்கூடிய தோப்பு ஜுப்பாவுடைய வித்தியாசம் தெரியும். அரபியுடைய மோசாட எங்க எல்லாருக்கும் தெரியும், இவன் அரபி இவன் அஜமி, புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? ஒரு கருப்பு 6 அடி ஒசரத்துல ஒருத்தன் ரோட்ல நடந்து போறான். இப்ப நாலு பேர் பேசிக்கிறாங்க, அங்க பாரு மலேசியன்காரத்தன் போறான்டா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க கட்டாயம். அங்க பாரு ஆப்பிரிக்கன் காரத்தன் போற மாதிரி இருக்குது, எங்களுக்கு விளங்குதா இல்லையா? மலேசியன்காரனுக்கும் ஆப்பிரிக்கன் காரனுக்கும் வித்தியாசம், அரபிக்கும் அஜமிக்கும் வித்தியாசம் வேறுங்கதா இல்லையா? பேசிக்கிறோம், இங்கிருந்து அவன் ஆப்பிரிக்கன் காரனாக இருக்கக்கூடும், இருப்பான், அவனா தான் இருப்பான். அவன் அரபியாக இருப்பானோ அரபியா தான் இருப்பான். இவன் ஒரு சைனீஸ்கார மாதிரி விளங்குது, கிட்ட போயிட்டா அவன் சைனீஸ்காரனா தான் இருப்பான். இந்த தரீஃபை நாங்கள் வைத்தோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இப்படி விளங்குறதுக்கு வச்சது யாரு? அல்லாஹ் என்பதாக சொல்றான். இவன் ஆப்பிரிக்கா, இவன் சவுத் ஏசியா, இவன் நார்த் ஏசியா, இவன் வெஸ்ட் ஏசியா, அவன் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, இவன் யூரோப், இவன் கல்ஃப். பார்த்தா தெரியுது. ஊருக்கு வந்திருக்கிறோம், இப்ப உள்ளூர்ல ஒருவர் வெளியூர்ல இருந்து வராரு, நம்ம ஊருக்கு வந்து கேக்குறாரு, அஜ்மல் நானா தெரியுமா? அஜ்மல் தான், இந்த ஊர்ல 10 அஜ்மலுக்கு எந்த அஜ்மல்? அந்த அஜ்மலுக்கு தான் சொல்றது, இந்த ஆப்பாச்சு விட்டு அஜ்மல் சொல்றேன். ஆப்பாச்சு விடா அந்த மேல, அதுக்குதான் ஆப்பாச்சு விடு சொல்றேன். ஊர்ல பேரிக்கா இல்லையா, ஆப்பாச்சு விடு, சுருட்டப்பா விடு, இன்னைக்கும் இன்னொன்று டிரைவர் மாமா விடு, இப்படி ஊருக்கு பேரிக்குமா இல்லையா, பட்டம் கழிக்கும் தானே சிலருக்கு சொல்லுவோம். அப்படி எப்படி ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க, நல்லதும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்லுவாங்க. கெட்டது சொல்லக்கூடாது, நல்லது சொல்லலாம். நல்லது பேர் சொல்லலாம். அபூரேரா என்றதே சஹாபிக்கு வச்ச பட்டம் பேர் தான், இன்னைக்கு வரைக்கும் அபூரேரா தான். கையில் ஒரு பூனைக்குட்டியை வச்சிட்டு இருந்தாங்க, அது மாதிரி நல்ல பட்டம் பேர் சொல்லுவாங்க, சொல்லலாம் தாராளமா. இப்படி சொன்னா அந்த குடும்பத்துக்கே அந்த பேர் வந்துடும். என்ன குடும்பம்? ஒவ்வொரு ஊர்ல நல்ல பேர் எல்லாம் இருக்குது, கெட்ட பேர் எல்லாம் இருக்குது, எல்லாம் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு விளங்குது எனக்கு தெரியுது. அப்ப அந்த ஊர்ல வந்து சொன்னா அந்த குடும்பத்துல பேரை சொன்னா அதை வச்சு அந்த ஊர்ல அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களை தெரிஞ்சுக்கலாம். ஆ மன்சூர் நானாவா? என்ன மன்சூர்? இந்த குடும்பம். அந்த வீட்லயா? மன்சூரை தெரியும், இல்லாட்டி ஊர்ல 10 மன்சூரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படி பேர் வச்சிருப்பாங்க, அப்படி பேர் இருக்குது. இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் உன்சா, ஆம்ல பெம்பளையாக உங்களை படைச்சோம், வஜாலனாக்கும் ஷுஊபா வகபாயில, ஷுஊபாக்களாகவும் கோத்திரங்களாகவும் கபீலாக்களாகவும் சில குடும்பங்களாகவும் உங்களை நாங்க பிரிச்சு வச்சோம். குரைஷி ஹாசிமி என்றெல்லாம் சொல்றோமே, அது அந்த அரபு தேசத்துக்கு மட்டுமல்ல, நம்ம நாட்டுக்கும் தான் நாங்க வேற பேர் சொல்றோம். இப்படி இருந்தும் இந்த தாரீஃப் இதை நாங்க விளங்குறதுக்காக வச்சோம். தாரீஃப் என்ன? அறிமுகம். இப்ப பாருங்க, ஊருக்கு ஒரு ஜமாத் இன்னைக்கு வந்திருக்கின்னு வைப்போம். அப்ப அந்த ஜமாத் இந்த ஊர்ல இருக்கும் போது முதலாவதாக ஒரு வக்து நேரத்துக்கு பின்னால் எழும்பி, நாங்க ஒரு ஜமாத் வந்திருக்கிறோம், இதுல 10 பேர் இருக்கிறோம், 12 பேரோ 15 பேரோ இருக்கிறோம், ஆளுங்கள் இருக்கிறாங்க, படிச்ச மக்கள் இருக்கிறாங்க, நாங்க வந்தது போல நீங்க உங்களோட மாநிலால உதவியாக எங்களுக்கு இருந்தீங்கன்னா இந்த மாநிலால எல்லா நபர்களையும் சந்திச்சு மஸ்ஜிதோட தொடர்பாக்கலாம்னு சொல்லி ஒரு பேச்சு பேசுவாங்க தானே ஆரம்பமாக. அந்த பேச்சுக்கு சொல்றேன் தாரூஃப் பயான் சொல்லி சொல்லுவாங்க. தாரூஃப்னா அறிமுகம். அல்லா சொல்றா இந்த அறிமுகத்தை நாங்க தான் வச்சோம், விளங்கி கொள்றதற்காக, தெரிந்து கொள்றதற்காக அறிமுகத்தை நாங்க வச்சோம் என்பதாக அல்லா சொல்றான். இப்படி இருந்தா இந்த நாட்டில் நாங்க முஸ்லீம்கள் பல கோத்திரங்களாக வாழ்றோம், கபீலாக்கள் விளங்கிக்கிறதுக்காகத்தானே வச்சுக்கிறோம் நல்லா சொல்றான். அப்ப இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு சில கபீலாக்கள் இருக்குது. என்ன கபீலா? முஸ்லீம்களை பார்த்தா மற்ற மக்கள் சில நேரம் மற்ற மக்கள் நாங்க பாய்க்கிற வார்த்தைகள் கூட சோனவன், துலுக்கன், அம்பேன், மறக்கலேன், இப்படி வார்த்தையெல்லாம் முஸ்லீம்களுக்கு பாவிக்கப்படுது. ஏன் பாவிக்கப்படுது? நிதாரப்பு விளங்கிக்கிறதுக்காக. எங்களுக்கு விளப்பம் இல்லை, இவ்வளவு தான் பிரச்சனை. இனிஷியல்ல தெரியல, சோன வேண்டா யாருன்னு எங்களுக்கு தெரியா, மறக்கலை என்றா யாருன்னு எங்களுக்கு தெரியா, மறைக்கியாருன்றா எங்களுக்கு யாருன்னு தெரியாது, துளுக்கண்டா எங்களுக்கு யாருன்னு தெரியா, ஹம்ப என்றா எங்களுக்கு யாருன்னு தெரியா. அதனால சில நேரம் இந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தம் தெரியாமலே வாழ்க்கை பூரா பிரச்சனையாயி. இந்த நாட்டுடைய முஸ்லீம்களுக்கு இப்படியான கபீலாக்களுடைய பெயர்கள் இருக்கிறது. இந்த நாட்டுடைய முஸ்லீம்களுக்கு அப்ப என்ன வரலாறு இருக்கிறது? இங்க என்ன எங்களுக்கு உரிமை இருக்குது? அம்பேன்றோம், மறக்கலேன்றோம், துளுக்கேன்றோம், சோனவன்றோம். அப்ப என்ன இருக்குது, எப்ப வந்தது அப்படி என்று நாங்க விளங்கிட்டு தானே வேணும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலு சுப்ஹான தஆலா சைதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க அப்பாவை படைச்சான், அப்பாக்கு ஜோடியா அச்சும்மாவையும் படைச்சான், சைதா ஹவ்வா அலைஹா ஸலாம் ரெண்டு பேரையும் படைச்சி, யா ஆதம், ஏ ஆதமே, உஸ்குன் அந்தவ ஜௌஜிகல் ஜன்னா, நீங்களும் உங்களோட நோனாவும் சொர்க்கத்துல நல்லா இன்பமாக வாழுங்க. உஸ்குன் அந்தவ ஜௌஜிகல் ஜன்னா வகுலா மின்ஹா ரகதன் ஹைஷு ஷைதுமா, விருப்பமானதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஜொலியாயிருங்க என்று எல்லாம் சொன்னான். அப்பாக்கும் ஆச்சுமாவும், அப்பாவும் ஆச்சுமாவும் சொர்க்கத்துல இருந்தாங்க. அவவாதியாய் கண்டிஷன் இன்பங்கள்ல மூழ்கி கொண்டிருந்தாங்க, மரத்துக்கிட்ட வாரது இல்லை. ஷைத்தான் அப்பா ஆச்சுமாய் வலிகெடுத்தான், எந்த இன்பமான சொர்க்கத்தில் இருந்தார்களோ அந்த சொர்க்கத்தில் இருந்து வெளியாக்கி விட்டான். எங்க வெளியாக்கினா? சொர்க்கத்தை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். சொர்க்கம் எப்படி? ஜன்னத், கார்டன், மரங்கள், பூக்கள், கனிவர்க்கங்கள் நிறைஞ்ச தோட்டமாக இருக்கும் ஜன்னத். தஜ்ரி மின் தஹ்திஹா அல் அன்ஹாரு, அதுல இடையில இடையில ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுடைய நிலத்துல பூமியில கற்கள், மாணிக்கம், வைடூரியம், புஷ்பராகம், மரகதமாக இருக்கும். அங்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாளிகை முத்துக்களாக இருக்கும். கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் ஒரு கல் வெள்ளி, ஒரு கல் தங்கம், ரெண்டையும் சேர்த்து கஸ்தூரி பூசி இருக்கும். இன்பமே இன்பம், குடிக்காதே. அல்ல இங்க சொல்றான், அங்க சொல்றான், ஆறா ஓடுது, பாஞ்சி குளிக்கவே இல்லை. இப்படி இன்பமாக இருந்த சொர்க்கத்துல அப்பாயும் ஆச்சுமாவையும் சைத்தான் வலிக்கெடுத்தா வெளியாகிட்டான். இப்ப வெளியே வர போறாங்க. சொர்க்கத்தில் இருந்த மனிதரை சொர்க்கத்துடைய சாயலுடைய இடத்துல இறக்க வேண்டும். இமாம் பைஹக்கியுடைய ரிவாயத்தை இமாம் குர்துபி இந்த ஆயத்துக்கு கீழே எழுதி இருக்கிறாங்க, ரஹிமஹுல்லா. அப்ப இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த நாங்க சொல்லக்கூடிய, நாங்க வாழக்கூடிய ஸ்ரீலங்கா, இந்த அவ்வளவு பூமியும் இந்து கடல், அதாவது இந்து சமுத்திரத்தில் இருக்கிறது. இந்தியன் ஓஷன், இந்தியன் சாகரையை பேசுவாட்ட, இந்திய சமுத்திரத்தில் இருக்கிறது. இப்ப தானே கடல்ல பிரிஞ்சிருக்குது, ஒரே பூமியாக இருந்தது. இப்ப ஹிந்துன்னு தான் பேர், ஹிந்துல சரந்திப் என்று பேர் இந்த பூமிக்கு, ஹிந்துல சரந்திப். சரந்திப் என்ற பூமியிலே, அதாவது நான் நீங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே மண்ணு, இந்த மண்ணிலேயே சைதுன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. சொர்க்கத்துடைய சாயல் ஸ்ரீலங்கால மிகவும் பரிசுத்தமான தண்ணி இருக்குது. மஸ்கலியால அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, நல்ல தண்ணி, அதுதான் பாவாத மலை இருக்கக்கூடிய இடம். பாவாத மலைன்னு சொல்றோம், பாவா ஆதம் அவர்கள் இறங்கின மலை, பாவாத மலைன்னு சொல்றோமே. இத இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கிறோம், நான் நீங்களும் ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கிறோம். இந்த நாடை தவிர முழு உலகமும் சொல்லுது, அது அடம் ஸ்பீக், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின இடம், அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின இடம். முழு மக்களும் அங்கே முஸ்லீம் காஃபிர் என்ற வேறுபாடு கிடையாது, முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. சேதன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்க தான் இறங்கினாங்க, இங்க இறங்கிட்டாங்க, கீழே தான் ரத்னபுர இருக்குது. ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்தியா அல் அன்ஹாரு, நல்ல தண்ணியிலிருந்து தண்ணி ஓடி வருது, அந்த மலையிலிருந்து நாலு ஆறுகள் வெளியாக வருது. கீழே தான் வாணிக்க கல்லுக்கு இந்த நாட்டில் பிரபல்யமான இடம் ரத்னபுரை, சொர்க்கத்துடைய சாயல் உள்ள இடம். அமெரிக்கால நிலத்தை தோண்டினா மண்டையோடு எலும்பு கூடும் வருமா, எங்கட நாட்டில் நிலத்தை தோண்டினா தண்ணி வரும், இல்ல ஒண்ணுமே வரல, சூப்பி போட்ட மாங்காய் கொட்டையை போட்டா முளைச்சிடும். நல்ல மண்ணு, பசுமையான இடம், உலகத்தில் சொர்க்கத்துடைய ஒரு சாயல் உள்ள இடம். சேதன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க இந்த மண்ணில், முதல் நபி, முதல் மனிதர், உலகத்திலேயே மனிதனுடைய ஆரம்பம் நாங்க வாழக்கூடிய இந்த பூமி. இங்க முஸ்லீம்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? முஸ்லீம், இஸ்லாம், தீன் என்றெல்லாம் பேச்சு வந்ததே இங்கதான். அல்லாஹ் தன்னுடைய முதல் மனிதர் சேதன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கினது இங்க. சரி, சேதன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப காட்டுக்கு இருக்கிறாங்க, கவலை, தவறு செஞ்சிட்டோமே. அவங்க அந்த கம்பு ஒன்று உடச்சி எடுத்துக்கிட்டு, எங்கட நாட்டுடைய உளமாக்கல், இந்தியா பாகிஸ்தானுடைய உளமாக்கல், வரலாற்று உளமாக்கல் எழுதியிருக்கிறான். கம்பு உடச்சி எடுத்துக்கிட்டு அந்த எரமிட்டியோட இப்ப காட்டு வழியாக வந்து, இந்த பழைய மக்கள் சொல்லுவாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து போய் இந்தியாவில இருந்து நடந்து போய் ஹஜ் செஞ்சாங்கன்ட்டு. இந்த நாட்டில் ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டது, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கடலை, அங்கு கற்கள் நிறைஞ்ச ஒரு பாலம் போன்ற ஒரு அடையாளம் தெரிகிறது. 10.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால், 10,700 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கு ஒரு பாலம் இருந்திருக்கலாம். வருஷம் சொல்றோம் ஆராய்ச்சி, நமக்கு ஆராய்ச்சி தேவையில்ல. அந்த பாலத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம்? ஆதம்கே பாலம் என்பதாக இந்த நாட்டில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கமாக சேதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சென்றிருக்கலாம். யாழ்ப்பாணத்து ஜப்னாவுக்கு வெளியே டெல்ஃப் என்பதாக ஒரு தீவு இருக்கிறது, அந்த தீவிலே ஒரு பெரிய ஒரு மனிதனுடைய காலச்சி மாதிரி ஒரு பெரிய ஒரு காலச்சி இருக்கிறது. நாங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஒரு காலச்சி தானே. அந்த காலச்சிக்கு என்ன பெயர் வைக்கலாம்? இந்த நாட்டில் பெயர் கொடுத்திருக்கிறாங்க ஆதம்கே பாத என்பதாக, இந்த நாட்டில் தான் பெயர் கொடுத்திருக்கிறாங்க. சரி, அந்த வழியாக தான் போனாங்க, இந்தியாவுக்கு போயிட்டாங்க, அப்படியே ஒரே பூமி சவுதி வரைக்கும் நடந்து போயிட்டாங்க. ஆட்சிமா அங்க தான் இறங்கினாங்க. ஆட்சி கிளவி பாட்டிக்கு அரபுல பேர் சொல்றது ஜத்தத்துன், கிளவிம்மா அப்படின்னு அர்த்தம். அதனால அவங்க இறங்கின இடம் ஜித்தா, ஜித்தாவை தான் ஆட்சி இறங்கின இடம் ஜத்தா, ஜத்தான்னு சொன்னதுதான் இன்னைக்கு ஜித்தான்னு பாவிக்கப்படும். ஆட்சிமா இறங்கின இடம்னு அர்த்தம். ஆட்சி அப்பாவை தேடினாங்க, அப்பா ஆட்சிய தேடுறாங்க. இஸ்திகுபாரோட ரெண்டு பேரும் முதல் சந்திப்பு ஏற்படுகிறது. அறிமுகத்துக்கு என்ன பேரு? அரஃபா. ரெண்டு பேரும் அறிமுகமாகறாங்க அரஃபால. கியாமத் வரைக்கும் மக்கள் எல்லாம் அங்க ஒன்று கூட வேண்டும். அல் ஹஜ்ஜு அரஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ நோயாளியா இருந்தா கூட அரஃபாவுக்கு இறங்கினாதான் ஹாஜி, இல்லாட்டி சும்மா உம்ராவா போயிரு. அரஃபாவுக்கு போயிட்டே ஆக வேண்டும். அங்க முழு மக்கள் ஒன்று சேர வேண்டும். முதலாவது ஆச்சிமாவும் அப்பாவும் அங்கதான் ஒன்று சேர்ந்தான். ஆச்சிமாவும் அப்பாவும் வலிதவரி முஸ்தலிஃபான்னு ஒரு இடம் இருக்கு, இதெல்லாம் அங்க பேர் வந்தது. ரெண்டு பேரும் சந்திச்சாங்க, இஸ்திகுபார் செஞ்சார்கள், அல்லாஹ் மன்னிச்சிட்டான். சேதன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்ப இங்க இருந்து காட்டு வழியாக உதவிக்கு கம்பு எடுத்துட்டு போனாங்க இல்லையா, இந்த கம்பு நபிமார்களுடைய கை வரிசையாக மாறி மாதிரி அப்படியே வரும். வரும்போது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கைக்கு வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியனுக்கு பிரயாணம் செய்யும் போது, குர்ஆன்ல சொல்றான் எல்லா சரித்திரம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு போகும்போது இந்த பாலைவனத்தில் ரெண்டு குமரு பிள்ளைகள் தண்ணி எடுக்கிறதுக்கு தடமாறிக்கிட்டு இருந்தாங்க. நீண்ட சரித்திரம், தேவையானதை மட்டும் சொல்றேன். அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரம், குரான் நல்லா இதை வரலாறாக சொல்றான். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க வாப்பா இவர் யார் அந்த வாலிபர், அவரை கூட்டிட்டு வாங்க சொன்னாங்க. இவங்க அங்க போனா சுயப் அலை இஸ்லாம் சொன்னாங்க, மூசா அலை இஸ்லாம் அதை பார்த்து, நீங்க ஆடு மேய்க்கணும், சமானிய ஹிஜஜ், அதாவது 8 வருஷம் ஒரு டைம் உண்டு, வருஷம் வச்சுக்கிறோம், 8 வருட காலம். அவங்க 10 வருஷம் மேய்ச்சாங்க, ஆடு மேய்க்கிறதுக்காக இந்த தடியை கையில வச்சுக்கோங்க, தடியை கொடுத்தாங்க. மூசா அலை இஸ்லாம் சுயப் அலை இஸ்லாத்துக்கிட்ட இருந்து ஒரு தடியை வாங்கி எடுத்து தான் ஆடு மேய்க்க பாலைவனத்துக்கு போனாங்க. போகும்போது அல்லாஹ் மூசா அலை இஸ்லாத்த நுபுவத் கொடுக்க போறான், கேக்குறான் அல்லாஹ் மூசா அலை இஸ்லாத்த பார்த்து, வமா தில்க பி யமீனிக்கயா மூசா, மூசா உங்களோட வலது கையில் என்ன? காலை அசாய, இது எந்த கம்பு, அதுல நான் சாஞ்சிக்கிடுவேன், ஆட்டுக்கு குழப்பிப்பேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு போறாங்க. மெஜிக் என்பது இஸ்லாத்தில் இல்ல, ஆனா பொதுவா ஆங்கிலத்துல அதுக்கு மூஜிசா என்றதுக்கு அப்படித்தான் பாவிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய குதிரத்தால வெளியாகக்கூடிய மூஜிசா நபிமார்களுக்கு வெளியானது, அது மாதிரி ஒரு தடி தான் இந்த தடி, மெஜிக் ஸ்டிக் என்று சொல்ற வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த தடி, அதில் நீட்டினா குழப்பிச்சு வரும், வச்சா கட்டில் மாதிரி சாஞ்சிக்கிறலாம். இப்படி பலாய்கள் சொல்லிட்டு போறாங்க மூசா அலை இஸ்லாம், கீழே போடுங்க பெரிய பாம்பு, பிடிச்சிருங்க தடியா மாறிட்டு. இப்ப இந்த மூசா அலை இஸ்லாம் அதுல கவுன் வந்து சொன்னாங்க, மூசா தண்ணி இல்ல, தண்ணி இல்ல எங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், இப்ரிப் அஸாக்கல் ஹஜர், கல்லு கடிங்க மூசா, ஃபன் ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரத ஐனன், 12 ஊத்துக்கள் அங்கிருந்து வெளியானது. முன்னுக்கு கடல், பின்னுக்கு பிரவுன், இதரிபி அசாக்கல் பஹர், கடலுக்கு அடியுங்க 12 பாதை. பிரவுன் வர சொல்லிட்டா மாளிகைக்கு, சூனியக்காரெல்லாம் சுத்திக்கிறான், என்ன செய்யறது, நபிய போடுங்க கம்ப, பாம்பாயிருச்சு, புடிங்க கம்பாயிருச்சு. இந்த கம்பு நான் நீங்களும் வாழக்கூடிய இந்த பரக்கத்தான பூமியில் உடைச்ச கம்பு, உடைச்சிட்டு போன கம்பு. வரலாறு சொல்கிறது. இப்ப சொர்க்கம் என்ன, ஜன்னத் தஜ்ரி மின் தஹ்தியா அல் அன்ஹாரு, சோலைகள், பசுமையான இடம், கார்டன், பல வஸ்துக்கள், பூக்கள், மரங்கள் நிறைஞ்ச இடம். இந்த இன்பமான இடத்துல ஆறுகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆறு ஓடுறது, தண்ணி ஓடுறதுக்கு அரபுல சொல்றது செயல், சால எசீலு செயல் சொல்லுவாங்க, தண்ணி ஓடுதுன்னு அர்த்தம். இந்த நாட்டுடைய பேர் என்ன? இந்த நாட்டுடைய பேர் இன்று வரைக்கும் அரபி பேர். நாங்க வாழக்கூடிய பூமியில ஸ்ரீலங்கா என்று பாவிக்கப்படுறது புதிய பேர். இந்த நாட்டுடைய பேர் சிலோன், சிலோன் சாலை அசீலு சைலன், தண்ணி ஓடுற ஊரு. நிறைய தண்ணி இருக்குது, அரபு நாட்டில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கா? இல்ல. தண்ணி இருக்கக்கூடிய பசுமையான ஊரு சிலோன். இன்றைக்கு கூட சிலோன் பிஸ்கட், சிலோன் டீ தான், அதுதான் உலகத்திலே பிரபலியம். இந்த நாட்டுடைய பெயர் இப்ப கூட அரபு பெயர் தான் பாதிக்கப்படுறதுக்கு, சிலோன் தான் அரபி பெயர். அப்ப சோழவன் என்பவன் யார்? இப்ப இந்த ஊர்ல பஜத்துல் இப்ராஹிமியா, இந்த நாட்டில் பிரபலியமான ஒரு மதரசா இருக்குது இல்லையா, ஷரியத்துடைய மதரசா. அங்கிருந்து பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய ஆலயங்களுக்கு பஹ்ஜி என்று சொல்வார்கள். புகாரி மதரசாவுடைய பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய மாணவர்களுக்கு பாரி என்பதாக சொல்வார்கள். அப்படி இருக்குதா இல்லையா? அரபுல நிஸ்பத் என்று சொல்றது இதுக்கு. இப்ப காலியை சேர்ந்த மனிதருக்கு, இப்ப இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டோம், நீங்க எங்க ஊரப்பா அப்படின்னு கேட்டா சிலோன்னு சொன்னா சிலோனி அல்லது சைலானின்னு நிஸ்பத் சேர்ப்பார்கள். இது அரபியில இருக்கிறது உண்டு, அரபியில மட்டுமல்ல எல்லா எல்லா மொழியிலையும் இருக்கிறது. அப்ப அந்த அவரை அதோட சேர்க்கிறது, அந்த ஊரோட சேர்க்கிறது. யாரெல்லாம் இந்த மண்ணிலேயே பிறந்தார்களோ, இந்த இப்ப நாங்க வாழக்கூடிய சிலோன் மண்ணிலே முஸ்லிம்களாக பிறந்தார்களோ, இவருக்கு என்ன சொல்லுவோம்? அப்ப செலோனி என்று சொல்லுவோம் அல்லது செயலானி என்று சொல்லுவோம். இதை தமிழில் எழுதும் போது எப்படி எழுதுவோம்? சுருக்கமாக சோனி என்பதாக எழுதுவோம். அதைத்தான் யாழ்ப்பாணத்தில் சோனவத்தெரு என்பதாக வைத்தார்கள். அதைத்தான் கொழும்புல கூட இருக்குது, கெண்டியில கூட இருக்குது, பல இடங்கள்ல சோனவத்தெரு என்பதாக இருக்குது. இந்த மண்ணிலேயே பிறந்த முஸ்லிம்களுக்கு பேரு சோனவன், சிலோனை சேர்ந்தவன் அர்த்தம். இவர்களுடைய வரலாறு எங்க, 100 வருஷம், 200, 300. நாங்கெல்லாம் சோனவனா? எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சொல்றா நான் விளங்குறதுக்கு தான் அப்பா இதெல்லாம் வச்சுக்கிறேன், விளப்பம் இல்லாத குழப்பம் தான் இதெல்லாம். மிச்ச பேர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்வாங்க, இதெல்லாம் விளங்காது. சேப்ல வைக்கிற ஐடென்டி கார்டே சரியா பார்த்து இல்ல மிச்ச பேர். சோனவன் என்பவன் இந்த மண்ணிலேயே பிறந்த முஸ்லீம் என்று அர்த்தம். அப்ப பொதுவாக இந்த மண்ணுக்குரிய இருக்கக்கூடிய மதிப்பு, உலகத்தில் முதல் மனிதர் இறங்கிய மண், அவர் ஒரு மூமின், அவர் ஒரு நபி, சொர்க்கத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார். முஸ்லிம்களுடைய வரலாறு இந்த நாட்டில் எவ்வளவு இருக்கிறது என்பதாக சொல்லும் போது, இந்த நாட்டுடைய வரலாறு புத்தகம் என்ன சொல்கிறது என்பது பார்த்தா தெரியுது தானே. இப்ப இந்த நாட்டுடைய வரலாறு புத்தகம் இருக்கிறது மகாவம்ச என்பதாக சொல்லப்படும். அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, அதாவது இந்த நாட்டுடைய சோனவ முஸ்லீம்கள், சோனவ முஸ்லீம்கள் இந்த மண்ணிலே பிறந்த முஸ்லீம்கள் சோனவர்கள், அவர்கள் ஜஃப்னாவை சேர்ந்தவர்கள், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க, அன்றாதபுரம் யாழ்ப்பாணம். இந்த இலங்கையுடைய 4வது ராஜா பண்டுகாப்பையன், அவனுடைய பேரப்புள்ள பண்டுவாசுதேவன், இவன் சோனவ முஸ்லீம்களுக்காக 2300 வருடங்களுக்கு முன்னால், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னாலே யாழ்ப்பாணம் அன்றாதபுரத்தில் இடம் ஒதுக்கி கொடுத்தான் என்பதாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய முதல் பிரதமர் சொல்கிறார், சோனவ முஸ்லீம்கள் என்பவர்கள் நேற்று இன்றைய வரலாறு கொண்டவர்கள் அல்ல. பெரும்பான்மை இனம் என்று சொல்றோமே, பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை, பெரும்பான்மை இனம் என்று சொல்றோமே, அந்த மக்களுக்கு 2000 சொச்சம் வரலாறு இருக்குது என்றால், அதற்கும் மேற்பட்ட 300 வருடத்துடைய வரலாறு சோனவ முஸ்லீம்களுக்கு இந்த பூமியில் இருக்கிறது என்பதாக சொல்றார். அப்ப சோனவர்கள் என்பவர்கள் அடிப்படையாக சிலோன் மண்ணு, நாங்க வாழக்கூடிய இந்த பூமியை சேர்ந்த முஸ்லீம்கள். அவர்கள் அங்கிருந்து இங்கிருந்து வந்தவர்கள் அல்ல, சோனவ முஸ்லீம்கள். யாழ்ப்பாணம் அதே போல அனுராதபுரம் தான் அசல், அதுக்கு பின்னால முழு நாட்டிலையும் பரவி இருக்கிறாங்க. இப்ப அதாவது 2300 வருடத்துக்கு மேற்பட்ட வரலாறு இந்த நாட்டுடைய வரலாறு சொல்கிறது சோனவ முஸ்லீம்கள். இன்னொரு முஸ்லீம் இருக்குது, துலுக்கர்கள், துலுக்கேன்னு சொல்லுவாங்க, துலுக்கேன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள். துலுக்கர்கள் என்றா யாரு? துலுக்கர்கள் என்றால் 850 வருஷத்துக்கு முன்னாலே புத்தளத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய குதிரை வியாபாரிகள், அரபியர்கள் தொடர்புடையவர்கள் வந்து இறங்கினாங்க. இவர்களுடைய பூர்வீகம், இவர்களுடைய பிறப்பிடம் டர்க்கி, துருக்கி. துருக்கியை சேர்ந்த வியாபாரிகள் இந்தியா வந்து, இந்தியாவிலிருந்து குதிரை வியாபாரிகளாக புத்தளத்துக்கு வந்து இறங்கினார்கள். அதனால அங்குள்ள பெண்களை திருமணம் முடிச்சு அங்க வாழ ஆரம்பிச்சாங்க. வாழ ஆரம்பிக்கும் போது அந்த ஊர் மக்கள், அடுத்த வீட்டுக்காரன் துருக்கியை சேர்ந்தவன் நிக்கிறான்டா, அடுத்த வீட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, அது துருக்கி என்ற ஊடு, துருக்கி என்ற ஊடுன்னு சொன்னாங்க. அது துருக்கி என்ற ஊடு என்றதுதான் பொதுவா அங்கிருந்து வந்தவங்க எல்லாருமே முஸ்லீம்கள், யாருமே கலிமா சொல்லாத மக்கள் அல்ல, எல்லாருமே முஸ்லீம்கள். அப்ப அடுத்த ஊடு முஸ்லீம் ஊடு, துருக்கி என்ற ஊடு, துருக்கிய ஊடு, துருக்கிய ஊடுன்னு சொன்னதுதான் முஸ்லீம்கள ஒரு இனத்துக்கே பேரா போயிருச்சு, துலுக்கேண்டு, துருக்கியை சேர்ந்தவன் துலுக்கன், துலுக்க முஸ்லீம்கள். துலுக்க முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் 850 வருஷத்துடைய வரலாறு இருக்கிறது. இன்னொரு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், மரக்கியாயர்கள் சொல்லுவாங்க. மரக்கல முஸ்லீம்கள் என்பவர்கள் வேற, மரக்கியாயர் முஸ்லீம்கள் என்பவர்கள் வேற. மரக்கியாயர் முஸ்லீம்கள் என்றா, நாங்க கேள்விப்பட்டிருப்போம் கள்ளத்தோணி, நாங்க கூட சொல்லுவோம் கள்ளத்தோணி நல்ல தோணி. இந்தியா மார்க்கமாகவும் வந்தாங்க, டைரக்டாகவும் வந்தாங்க. பானதுரை, பேருவல, கழுத்துறை இந்த பகுதியில் முஸ்லீம்கள் வந்து இறங்கினாங்க. பானதுரை, பேருவல, கழுத்துறை பகுதியில் முஸ்லீம்கள் வந்து இறங்கினாங்க. இந்த இறங்கின முஸ்லீம்களுடைய வரலாறு 950 வருஷத்துடைய வரலாறு இருக்கிறது. இங்க பாருங்க, இங்க மரம் சக கலம் சக ஆயர்கள். மரம் கலம் என்றா போட் என்ற அர்த்தம், மரக்கலம் சொல்றோம். மரக்கலை போட்ல வந்த முஸ்லிம்கள், மரக்கல முஸ்லிம்கள், போட்ல வந்த முஸ்லிம்கள் இவர்களுக்கு தான் கள்ள தோணி, நல்ல தோணி தான் தேவைக்கு தான் வந்தாங்க, இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. நல்ல தோணி தான், ஆனா புழக்க பாசையிலே கள்ளத்தோணி என்பதாக பாவிக்கப்படுகிறது. இவர்களுக்கு இந்த நாட்டில் பூர்வையான உரிமை 950 வருஷத்துடைய இருக்கிறது. நீங்க பாருங்க, எங்க எல்லார்ட்டும் ஐடென்டி கார்டு இருக்குது. ஐடென்டில புதிய முறையை மாற்றிட்டாங்க, பழைய முறையில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்து பார்க்கலாம். பழைய முறை ஐடென்டில 9 நம்பர் ஒரு எழுத்து இருக்கும், அந்த எழுத்து ஒன்று எக்ஸா இருக்கும் அல்லது வியா இருக்கும். வி என்றா வோட் என்பதாக அர்த்தம். வோட் உரிமை, அதாவது பிரஜா உரிமை மண்ணிலே பிறக்கும் போதே கிடைத்து விட்டது அப்படி என்று அர்த்தம். எக்ஸ் என்றால் இங்கு வந்து இங்கு சிட்டிசன்ஷிப் எடுத்த ஒரு மனிதர் என்பதாக அர்த்தம். நீங்க பாருங்க, பேர்த் சர்டிபிகேட் நிரப்பும் போது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, லங்கா மரக்கலது லங்கா யோனக்கது. புத்தி உள்ளவர்கள் மிச்ச ஆராய்ச்சி மேடை போட்டு எல்லாம் பேசுவாங்க, இங்க லங்கா மரக்கலைன்னு தெரியா, லங்கா யோனக, தன்னை பத்தி தனக்கே தெரியாம வேற எதை பத்தி பேசி என்ன பிரயோசனம்? முஸ்லீம்கள் என்றால் அவர்களுக்கு பல உரிமைகள் இருக்கிறது இந்த நாட்டிலே, தாராளமான உரிமை, சம உரிமை, சம உரிமைக்கு மேற்பட்ட உரிமை கூட இருக்குது. முழு மூமிங்களுக்கும் இந்த நாட்டிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் இருக்கிறது. யாரும் சொல்ல முடியாது எங்களுக்கு சொந்தமான பூமி, நீங்க 300 வருஷம் போங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாதே, நாங்க ஆராய்ச்சி செய்யறது இல்லையே. எவனால ஏசனா தலையை குனிச்சிட்டு வர வேண்டியது, எப்படி இனிஷியல் இல்லாத புள்ளைய மாதிரி. அப்ப இந்த ஐடென்டில வரக்கூடிய பேர்த் சர்டிபிகேட்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி, லங்கா யோனக்கத லங்கா மரக்கல்லத. லங்கா யோனக்க என்பதாக நிறைத்தோம் என்றா இலங்கை சோனவன் என்பதாக அர்த்தம். சோனவன் என்பவர் யார்? இங்கே பிறந்தவன், வெளியேந்து வந்தவன் இல்ல அப்படி என்ன அர்த்தம். அப்ப அவருடைய ஐடென்டி கார்டுல நம்பர் வரும்போது எழுத்து வி எழுத்தாக வரும். இங்கதான் அப்பா உங்களுக்கு யாரும் ஒன்னும் பேச முடியாது. லங்கா மரக்கல தோணியில் வந்தவர்கள் என்பதாக அர்த்தம். பொதுவாக பானதுர கழுத்துற பேர்வள பகுதியில் அதிகமானவர்களுக்கு எக்ஸ் இருக்கும் ஐடென்டி கார்டில். இங்கு வந்து பிரஜா உரிமை பெற்றுக்கொண்டவர்கள். 950 வருடத்துடைய வரலாறு, அதாவது இலங்கை மரக்கலையர்களுக்கு இருக்கிறது. மரக்கலையர்கள் தான் தோணியில வந்தவர்கள், மரம் சக கலம் சக ஆயர்கள், மரக்கலாயர்கள். இந்த ஃபேமிலியாகவே இந்தியாவிலிருந்து மரக்காறு ஃபேமிலி வந்தாங்க, அவங்களும் இதே ஃபேமிலி தான். என்ன ஃபேமிலி என்றா மரக்கல ஃபேமிலி. மரக்கியாறு மரிக்காறு சொல்லுவோம், மரிக்காறு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறாங்க அதிகமான முஸ்லீம்கள். அடுத்தது இந்த நாட்டில் இன்னும் இருக்கிறாங்க முஸ்லீம்கள், மரக்க லே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. மரக்க லே முஸ்லீம்கள், லே பிரச்சனை ஒன்று எல்லா இடத்திலையும் ஏற்பட்டது, முஸ்லீம்களை வைத்து தான் இது உருவாக்கப்பட்டது. என்ன பிரச்சனை? முஸ்லீம்களுக்கு பொதுவாக இது பழைய கல்வி திட்டத்தில் கூட பாடசாலையில் இருந்தது. என்ன இருந்ததுண்டா, உயிர் கொடுத்த உத்தமி என்பதாக ஒரு பாடம் இருந்தது, அதை எடுத்து விட்டார்கள். அதாவது கண்டிய மன்னர், கண்டிய மன்னருக்கு எதிரிகளால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக எதிரிகள் திரட்டினாங்க. டச்சுடைய காலத்தில் மன்னரை திரட்டுறாங்க, மன்னர் கண்டியில இருந்து அப்படியே ஓடுறாரு, ஓடி ஓடி மஹியங்கனைக்கு ஓடிட்டார். மஹியங்கனைக்கு ஓடினா மஹியங்கனையில ஒரு காட்டு பகுதியில முஸ்லீம்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு சொல்றது பங்கர காமம் என்று சொல்லி, அந்த இடத்துல முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு பிளாமரம் இருந்தது, பெரிய பிளாமரம். முஸ்லிம் ஆட்சிமா வந்து பால் எடுத்துக்கிட்டு இருந்தா ராஜா கிட்டோட வந்திருக்கிறாரு, மன்னரை பாதுகாப்பது குடிமகனுடைய கடமை, அதனால மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிற சொல்லி இஷாரா செய்தா, சைக்கின செய்தா. மன்னர் ஒளிஞ்சி கொண்டாரு, எதிரிகள் வந்தாங்க, ராஜாவை கண்டியா காணல, ரெண்டு துண்டா வெட்டி போட்டான். ராஜா தப்பிக்கொண்டாரு. அந்த மூமினான பெண் கொல்லப்பட்டால் எதிரிகள் போய்விட்டார்கள். அந்த ராஜா பார்த்தாரு, எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தால், முஸ்லிம் பொம்பளை தனக்காக உயிரை கொடுத்தால், அப்ப சொன்ன வார்த்தை தான் மாவ ரகப்பு லே, எண்ணெய் காத்த ரத்தம். மாவ ரகப்பு லே மாரக்கலே மறக்கலே. முஸ்லிம்களுக்கு இந்த பட்டம் இருக்கிறது. சொன்னார் இரஹந்த பாயனக்கல், இரஹந்த பாயனக்கல், கியாமத் நாள் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். சூரிய சந்திரன் உதிக்கும் காலம் எல்லாம் தங்கத்தகட்டிலே டீட் எழுதுகிறார் மன்னர், தங்கத்தகட்டிலே டீட் எழுதுகிறார். பங்கரகம்மன மையங்கனையில பங்கரகாமம் முஸ்லிம் மினிசுண்டாய்த்திவே. இந்த நாட்டில் எழுதினார் இந்த பரம்பரையுடையவர்களுக்கு அல்லது அந்த ஊர் மக்களுக்கு கூட மறக்கலையான்னு சொல்லுவாங்க. பொதுவாக முஸ்லீம்கள் சொன்னா மறக்கலையான்னு சொல்லுவாங்க. இங்க மறக்கல ஆயர்கள் கள்ளத்தோணி, அங்க மறக்கலே உயிர் கொடுத்து மன்னரை காப்பாத்திய முஸ்லீம்கள். காலையில கச்சு வத்த இருக்குது, அதாவது ஹாபருக்கு பக்கத்தில் கச்சு வத்த, அங்க ஒரு பள்ளி ஜியாரம் இருக்குது, மையவாடி இருக்குது. ஏன் இது? அங்க பக்கத்தில் முஸ்லீம்கள் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாங்க, அங்கே யாரும் இல்லை, குறவு. எப்போ உருவான இடம்? இந்த நாட்டுடைய வரலாறு புத்தகம் சொல்கிறது 1300 வருடங்களுக்கு முன்னால், 1300 வருடங்கள் சஹாபாக்கள் முடிந்த காலம், தாபியங்களுடைய காலம். இலங்கை நாட்டு முஸ்லீம்கள் அனைவரும் ஹஜ்ஜிக்கு போக தேவையுடையவரையில் அனைவரும் காலியில் வந்து சேர்ந்து அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடத்திலே ஹஜ்ஜுடைய பயானை கேட்டு கடல் மார்க்கமாக ஹஜ்ஜிக்கு சென்ற இடம் ஹஜ்ஜி வத்த, இப்பொழுது கச்சி வத்த என்பதாக பாய்க்கப்படுது. 1300 வருஷத்துடைய வரலாறு இருக்கிறது. மாவனெல்லை ஹெமாத்து கொமையில் இப்போ தான் ரோட்டெல்லாம் போட்டிருக்குது. இப்போ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும், 1000 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும், அந்த காட்டுக்கு முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள். இப்போ மையவாடியில் அடையாளத்துக்கு கல் வைப்பாங்க இல்லையா, அந்த பழமொழி கூட சொல்லுவாங்க, தண்ணியில் எழுதுனா அழிஞ்சு போயிடும், கல்லில் எழுதுனா அழியாதுன்னு. அந்த கல்லில் எழுதின அடையாளங்கள் எஜிலி 137, 134, 143 பகுதிகளில் 3 கற்கள் தேடி எடுக்கப்பட்டது. ஹிஜ்ரி 137ன்றது இமாம் ஷாபி ரஹிமுல்லா 150 தான் பிறந்தாங்க. இமாம் ஷாபி ரஹமத்துல்லாக்கும் முந்தைய காலம் ஹெம்மாத்து கம்மையில் முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நாட்டில் வரலாறு இருக்கிறது. அப்ப வளமையான நேரத்தை விட ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிற சில முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக. அப்ப இப்படியாக இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பல இடத்திலையும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பூர்த்தியான வரலாறுகள் இருக்கிறது. எங்களுக்கு எல்லா உரிமைகளும் இந்த நாட்டில் தரப்பட்டிருக்கிறது. நாங்க யாருக்குமே தலை குனிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சமுதாயம் இல்லை. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஹிஜ்ரி 49 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிந்திய காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய ஒரு கொடிய மன்னர், இஸ்லாமிய மன்னர், கொடிய மன்னர். இப்படி இருக்கும் போது இந்த நாட்டில் அப்பொழுது வாழ்ந்த மன்னர் ஒரு கடிதம் எழுதுகிறார், வியாபார அரேபியரை இந்த நாட்டுக்கு அனுப்பி வையுங்கள் அப்படி என்பதாக. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கப்பல் மார்க்கமாக தன்னுடைய ஊரில் இருந்து சவுதியில் இருந்து இந்த நாட்டுக்கு அரேபியர்களை அனுப்பி வைத்துள்ளார் என்ற வரலாறு வரலாறு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிய முஸ்லீம்களுக்கு இன்னும் வரலாறு இருக்கிறது, இன்னும் வரலாறு இருக்கிறது. கண்டிய முஸ்லீம்கள், கண்டிய மன்னர் அவருடைய மகளுக்கு ஏதோ கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது. ஏற்பட்ட நேரத்தில் மன்னர் சொல்கிறார், எல்லா நாட்டில் உள்ள வைத்தியர்கள் வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க, இதுக்கு மேல கைவிடக்கூடிய நிலைமை இருந்தாலும் அரேபியர்கள் முஸ்லீம்கள் வைத்தியம் தெரிந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், அவங்க வைத்தியம் பார்த்தா ஏதோ அல்லாஹ்வுடைய கிருபையில சோமாயிரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த வைத்தியர், இந்த மன்னருக்கு அந்த செய்தி எத்தி வைக்கப்பட்டது. அப்பொழுது சொன்னாங்க, நாங்க பாக்குறோம், கண்டிஷன் ஒன்று நான் போடுறேன், என் பிள்ளைய பார்க்காம தான் நீ வைத்தியம் செய்யணும் அப்படி என்று அரேபியர்களுக்கு கட்டளை போடப்பட்டது. சரி, பார்க்காம வைத்தியம் செய்யறோம், இருந்தாலும் நாடிய கட்டி எங்க கையில பாக்குறதுக்கு வேணும், நாடி முடி அதாவது மறைக்க திரைக்கு பின்னால நாடிய கொடுக்கப்படும் நூல்ல கட்டி. அப்ப இவர் உண்மையான வைத்தியமா பொய் வைத்தியமா டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி ஒரு கட்டில் அல்லது ஒரு நாக்காளி ஏதோ ஒரு மேசை ஒன்றுல கட்டி கொடுக்கப்பட்டது. நாடிய புடிச்சிட்டு வைத்தியர் சொல்கிறார், இது ஒரு உயிர் இல்லாத படைப்பு. மன்னர் சொன்னாரு, அத வேறொன்றுல கட்டு, பூனை அல்லது நாயில் கட்டப்பட்டது. சொன்னார், இது மனிதர் அல்லாத வேறொரு படைப்பு. சொன்னாரு, நீ மகளை நேரிலே பார்த்து வைத்தியம் செய்யலாம். வைத்தியம் செய்தார்கள், குணமாகி விட்டது. மன்னர் வாக்கை காப்பாற்றுவார், குணமாகினா இங்க இருக்கிறதுக்கு இடமும் இங்க பொண்ணும் தருவோம். இப்ப முஸ்லீம்கள் வெளியிருந்து வந்திருக்காங்க, கண்டியில யார் இருக்கிறா? சுமணவதியும் கமலவதியும் தான் இருக்கிறாங்க. பொண்ணு அழகான பெண்களை எல்லாம் மாளிகைக்கு அழைக்கப்பட்டு ரெண்டு பக்கத்திலேயும் வைக்கப்பட்டார்கள். ரெண்டு பக்கத்திலேயும் வைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. யூசுப் அலை இஸ்லாத்துல காலத்துல சுலைஹா மாளிகைகளுக்கு செஞ்சாங்களே வேலை, ரெண்டு பக்கத்திலேயே பொம்பளை எல்லாம் நிப்பாட்டி யூசுப் அலை இஸ்லாத்த நடுவால வர சொன்னது மாதிரி ஒரு வேலை. கண்டிய மன்னர் மாளிகையில் வேலை நடக்கிறது, ரெண்டு பக்கம் அழகான பெண்கள் கமலவதி சுமணவதி எல்லாம் நிக்கிறார்கள். அந்த நடுவாலே அரபியர்கள் வந்து தனக்கு தேவையான அழகான மனைவியர்களை தெரிவு செய்து கொண்டார்கள். இந்த நிகழ்வுக்கு பேரு மகுள் பெறகர. இன்று வரைக்கும் கண்டிய மாளிகையில் இது ஒரு அமலாக நடைபெறுகிறது. இப்ப பொண்ணு எடுத்தாச்சு, வந்திருக்கிறது அரபியர்கள் வியாபாரிகள், கிடைச்சிக்குது பொண்ணு. சுமணவதி வந்து முதி அம்ச குடும்பம், கமலவதி வந்து விதான குடும்பம், அவங்களோட பரம்பரைகள் இருக்கிறது இல்லையா குடும்பம், அந்த ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்ப இங்க இருக்கிறதற்காக வேண்டி இப்ப அபூபக்கர் முடிச்சுக்கிறாரு சுமணவதிய முதியான்ச குடும்பத்தை சேர்ந்து. அப்ப அபூபக்கருக்கு பெயர் வருகிறது முதியான்சலாக அபூபக்கர், விதானலாக முஸ்தபா. கண்டிய முஸ்லிம்கள் கண்டிய சூழ இருக்கக்கூடிய தெய்யங்க முருத்தலாவ கெலியோய கண்டிய சூழ திகன எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பழமை வாய்ந்தவர்களுக்கு ஒரு வாசகம இருக்கிறது. இப்படி இப்படியான ஒரு வாசகம எல்லாருக்குமே இருக்கிறது. அப்ப பொண்ணு கிடைச்சிருச்சு சந்தோஷம், இருக்க இடம் நாங்க எப்படியுமே வியாபார புத்தி தானே முஸ்லீம்களுக்கு. மன்னர் சொன்னாரு இந்த இடத்தை காட்டி இங்க போயிட்டு வாழுங்கப்பா அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துக்கு போறதுக்கு அரபியர்கள் யோசிச்சாங்க, இன்னைக்கு போக சொல்றான், நாளைக்கு இங்க இருந்து வெளியே போக சொல்லிட்டா எங்க போறது, அப்ப எழுதி எடுத்துக்கிடுவோம். ஆனா அறக்குறை சிங்களம் தான் தெரியும், எப்படி கேட்கறது எழுதி தாண்டி எப்படி கேட்கறது, அக்குரு ஓனே என்பதாக கேட்டார்கள். மன்னருக்கு கோபம் வந்தது, இவ்வளவு தந்து இப்படியும் கேட்கிறியடா அப்படி என்ற கோபத்தில் சொன்னாரு, அக்குருனே பழையல்லான்னு சொன்னார். அந்த ஊரு தான் அக்குருனே என்பதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு. அங்க அக்குருண கம என்பதாகவே அந்த ஊருக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஊர் இன்னும் இருக்கிறது. இப்படியாக இந்த நாட்டிலே பல உரிமைகள் கொண்டு முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். 300 வருடத்துடைய வரலாறு எந்த முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிறது என்றா ஹம்பயோ என்பதாக நமக்கு சொல்கிறார்கள் இல்லையா. ஹம்பன் தொட்டையில் வந்து மலாக்காவுடைய முஸ்லீம்கள், மலேசியா இந்தோனேசியாவுடைய முஸ்லீம்கள் இந்த நாட்டுடைய ஆசிரியர்களாகவும் போர்சஸ் போலீஸ் ஆர்மிக்காகவும் இறக்கப்பட்டவர்கள். அவர்கள் அங்க உனுப்பிட்டி வத்தலை சைட்ல அதிகமாகிக்கிறாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்டாக இறங்கினது ஹம்பான் தொட்டையில், அதனால ஹம்பயோ என்பதாக முஸ்லீம்களுக்கு பேரும் வந்தது. அந்த இடத்துடைய முஸ்லீம்கள் தான் முழு நாட்டிலையும் பரவி இருக்கிறார்கள் மலாய் முஸ்லீம்கள். அவர்களுக்கு 300 வருடத்துடைய வரலாறு, 350 வருடத்துடைய வரலாறு அந்த முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. மற்ற இந்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் பூர்வீகமான உரிமை, அவர்களுக்கும் பூர்த்தியான உரிமைகள் இருக்கிறது. இந்த நாட்டில் எல்லா முஸ்லீம்களுக்கும் சம உரிமைகள் இருக்கிறது. நாங்கள்லாம் மதிப்பானவர்கள், யாருக்கும் தலை குனிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. முகமது இஸ்மாயில் என்ற ஒருவர் கலே பண்டார என்பதாக அவருக்கு பெயர் சொல்லப்பட்டது. அவர் ஒரு பெரிய ஒரு ஆலிம். 1595 காலத்தில் குர்நாகலை ஆட்சி செய்த மன்னர். அவர் ஷரியத்துடைய எல்மை, அதாவது தான் ஆலிமாகுவதற்காக வேண்டி வேறுவலையில் வந்து படித்த ஒரு ஆலிம், இந்த நாட்டுடைய ஒரு மன்னராக இருந்தார் 4 வருஷம். அவரை காவியுடைய அணிந்தவர்கள் கொலை செய்தார்கள். ஒரு பாட்டிக்கு அழைச்சி கல்ல மேல போட்டு கொண்டுட்டாங்க. இப்ப கல்ல மேல போட்டு கொண்டுட்டா ஆவி சுத்தும் என்ற பயம், நமக்கு அப்படி இல்ல மூமிங்கள் அப்படி இன்னைக்கு அன்னியவர்களுக்கு. அவர்கள் அந்த பயத்தில் என்ன செஞ்சாங்க, இவரை தெய்யம்னு சொல்லிட்டா நம்மளை தாக்க மாட்டாரு, செத்து வந்து நம்மளை தாக்க மாட்டாரு, அதனால அவருக்கு ஒரு பேர் வைப்போம். அவருடைய பேர் முஹம்மது இஸ்மாயில். அவருக்கு ஒரு பேர் வைத்தார்கள் கலே பண்டார தெய்யோ என்பதாக. பேர் வச்சு இவங்க தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டாங்க. இன்னைக்கு குர்நாகல்ல கச்சேரிக்கு பக்கத்துல ஒரு ஜியாரம் இருக்கிறது, அந்த ஜியாரத்துக்கு பேர் கலே பண்டார அவுலியா ஜியாரம் என்பதாக சொல்லப்படுகிறது. அது அந்த ஆலிம் சாஹிபுடைய, அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்க வேண்டும். அந்த ஆலிம் சாஹிபுடைய, அவர் ஒரு பெரிய ஆலிம், இந்த நாட்டை ஆண்ட ஒரு மன்னர், அவருடைய உம்மாவுடைய ஜியாரம் இன்றைக்கு தெளியாகொன்னையில ஒத்த மீசான் ஜியாரம் என்பதாக அங்கும் இருக்கிறது. 500 வருடங்களுக்கு முன்னே வரலாறு என்று சொல்றேன். இந்த நாட்டுடைய முஸ்லீம்களுக்கு பூர்வீகமான உரிமைகள் அத்தனையும் இருக்கிறது. நாங்க யாரு அங்க இருந்து இங்கிருந்து வந்தவங்க இல்ல, சோனோ முஸ்லீம்கள் இங்கே பிறந்தவர்கள், மற்றவர்கள் அங்கிருந்து வந்தாலும் இங்குள்ளவங்களை தான் திருமணம் முடித்தார்கள். முழு உரிமைகளும் முழு சமத்துவங்களும் பூரா முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. எவருக்காக வேண்டியும் எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கவும் தேவையில்ல, தலை குனிஞ்சு வாழவும் தேவையில்ல. என்றிருந்தாலும் இந்த ஆயத்துல சொல்றான் அல்லா, இன்ன அக்ரமக்கும் இந்த லாயத்துக்காக்கும், அல்லா இடத்துல கண்ணியம், ஊர்ல உலகத்துல எப்படியும் கண்ணியம் வைக்கட்டும், அல்லா இடத்துல கண்ணியம் எப்படி வருமெண்டா, தக்குவாவை வைத்து. இப்ப முந்தி பேங்க் இருக்கல்ல, பிஓசி இல்ல, செலான் இல்ல, கொமர்ஷியல் இல்ல, முஸ்லீம்கள் தான் முதலாளிகள். முதலாளிதான் நீங்க எல்லாம் வசதி, நாங்கெல்லாம் தொழிலாளி, உங்களுக்கு கீழே அர்த்தம். முஸ்லீம்கள் எப்பொழுதுமே கடலை வியாபாரம் பண்றவனை பார்த்தாலும் முதலாளின்னு தான் சொல்லுவாங்க. பேமெண்ட்ல கபுரு போல எட்டக்கட்டு வியாபாரம் பண்றவரை பார்த்தாலும் முதலாளின்னு மிகவும் மதிப்பாக வைத்திருந்தார்கள். ஏ பேங்க் இல்லாத காலத்துல தங்களுடைய சொத்துக்களை கொண்டு முஸ்லீம்கள் இடத்துல கொடுத்தா 10 வருஷத்துக்கு பிறகு கேட்டாலும் பாதுகாப்பாக கொண்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்களுடைய நிலைமை என்ன, அவன் உண்மையிலே கடனை தந்துட்டு எங்களுக்கு தந்துட்டு கொடுத்த செக்குக்கு கால் பண்றான் டேட்டுக்கு, செக்கண்டா பம்பாவ தானே செய்யும் அப்படின்ட்டு வச்சிருவார் இவர் போன். இவர் பார்த்தா உம்ராலே ஆயிக்கும் இல்லாட்டி அஜிலே ஆயிக்கும். இப்படி அஜ் ஒன்று தேவையில்லை, இப்படி உம்ரா ஒன்று தேவையில்லை. இப்ப அவன் முதலாளி இந்த தலையில தூக்கி வைப்பானா, எங்களை ரோட்ல இறக்கிறதுக்கு உண்டான சதியை செய்வாராம். அந்த மக்கள் நல்லாகத்தான் இருந்தார்கள். ரெண்டு ஒரு விடயத்தை சொல்றேன் கடைசியாக. காஃபிர்கள் ரெண்டு விதம், ஒன்று ஹர்பி, ஒன்று சாதாரண காஃபிர். ஹர்பி என்றா முஸ்லீம்களை தாழ்த்த வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். சாதாரண காஃபிர்கள் அபூ தாலிபை போன்றவர்கள். எப்படி, தான் முஸ்லீம் அல்ல, ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை வாப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா. இவர்கள் தந்த புள்ளைக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்ற மதிப்பும் மரியாதையும் வைத்து இஸ்லாத்தை பாதுகாத்த ஒரு நபர். அதே போல இந்த நாட்டில் அதானுடைய பிரச்சனையில் கூட முஸ்லிமே விட கலிமா சொல்லாத மக்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள். சில மஸ்ஜிதுகளுடைய பிரச்சனைகள் நேரத்தில் கூட கலிமா சொல்லாத மக்கள், எங்கடவனுக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய மதிப்பையும் விட கலிமா சொல்லாத மக்களுக்கு அந்த மதிப்பு இருக்கிறதே நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு நல்ல மக்கள் இங்கு இருக்கிறார்கள். இவனுக்கெல்லாம் கடன் பச்சு பொள்ளைய வச்சுட்டோம், இவனை ஏமாத்திட்டோம், அவனுக்கு பொய் செஞ்சுட்டோம், அவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டோம்டா, எங்களோட சேர்ந்து வாழ்வானா, எங்களே கொல்ல பாப்பானா, நாங்க செய்யறதெல்லாம் அவன் கடவுளாக கும்பிடக்கூடிய மாட்டை. ரெண்டுக்கு கார் எடுத்து மூணு மாடு, கார்ல மனுஷனே மூணு பேர் தான் கம்ஃபர்டபுளா போலாம், அதுல மாட்டை ஏத்திக்கிட்டு போறண்டா பேப்பர்ல முன்பக்கம் போடாம எங்க போடுவான், தாடி சொப்பியோட அழகா முன்னுக்கே போட்டுருவான், இந்த ஐக்கிறான் இவன் மாட்டை கொள்றான், கார்ல ஏத்திக்கிறான், த்ரீவில் பியாச்சியோ த்ரீவில் ரெண்டு மாட்டை ஏத்தினா பிடிக்கும். அப்ப நாங்க தான் மாணிக்க வியாபாரம், யாருடைய கையில் இருந்த வியாபாரம், சொர்க்கத்துடைய கல் என்று சொல்றோமே, யாருட கையில இந்த வியாபாரம், 100க்கு 100 இந்த நாட்டுடைய முஸ்லீம்கள் செய்த வியாபாரம். இன்னைக்கு எத்தனை வீதம் நாங்க செய்யறோம், தேயிலை ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அவ்வளவு எங்கட கையில இந்த வியாபாரம். இன்னைக்கு எல்லாத்தையும் நாங்க மோசடி செஞ்சு அநியாயம் செஞ்சு மற்ற மக்களை கொள்ளு போட்டு களவெடுத்து கடன் வாங்கி கேவலப்பட்டு அப்படியான கள்ள மோசடி செய்ய செஞ்சதுனால அல்லா அந்தஸ்துகளையும் பதவிகளையும் கலட்டி சில நேரம் அவனாலேயே நாங்கள் கேவலப்பட வேண்டிய நிலைமைகள் ஏற்படுகிறது. எப்பொழுது தக்குவாவை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோமோ சிறந்தவர்களாக வாழலாம். அல்லா சொல்லக்கூடிய நல்ல தக்குவாதாரிகளாக வாழக்கூடிய தௌஃபிகை அல்லா நமக்கு நசீவாக்குவானாக. எல்லாம் எங்க எல்லாரோட பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களோட கொத்தங்குறைகளை மறைச்சிடுவாயாக, யாரெல்லாம் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக, யாரெல்லாம் இந்த நாட்டுடைய நிலைமை இதாயத்துடைய நிலைமை ஆக்கி வைப்பாயாக, யாரெல்லாம் எங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கின எங்களோட உமா அப்பா மன்னிச்சிருந்தாயினே, கபருக்கு வந்திருந்தா அந்த இடத்த சொர்க்க பூங்கா ஆக்கிடியாலா, வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்கி வைப்பாயாக, ஹுஸ்னுல் காத்திமாவை ஆக்கி வைப்பாயாக, அவர்களை பொருந்துக்கோனாயினே அவர்களுக்கு ரஹ்ம செய்வாயாக, நோய் நொடி இல்லாத சிறப்பான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுப்பாயாக, இந்த நாட்டுடைய நிலைமை இதாயத்துடைய ஒரு நுசூலாக, யாரெல்லாம் மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் பாதுகாக்கப்பட்ட நிலைமையில், நம்முடைய வியாபார ஸ்தலங்கள் பாதுகாக்கப்பட்ட நிலைமையில் முஸ்லீம்களுக்கு நீ உதவி செய்வாயாக, பூரா உலகத்திலேயும் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு உதவி செய்வாயாக, அவர்களை பாதுகாப்பாயாக, குறிப்பாக ரோஹிங்கியா மக்களுக்கு உதவி செஞ்சிருந்த நாயனே, யாழ் ஆயுத பலம் கிடையாது, யாழ் வெறுமனே அவர்கள் சோதிக்கப்படுவது உன்னை நம்பித்தார்கள் என்ற ஒரு காரணத்துக்கு ஆயாள்லா, யாழ்லா நீ எதையும் சாதிக்கக்கூடியவன் யாழ்லா, உனக்கு எதுவும் செய்யலாம் யாழ்லா, அந்தரங்கம் தெரியும், வெளிப்படை தெரியும், மேல் தெரியும், கீழ் தெரியும், உன்னுடைய கையிலே அத்தனை ஆட்சிகளும் இருக்கிறது, ரோஹிங்கியாவும் உன்னுடைய கையிலே இருக்கிறது யாழ்லா, கலிமா சொன்ன மக்களை அந்த குஃபார்களுக்கு மத்தியில் கேவலப்படுத்தி விடாதே நாயனே, யாழ் அவர்களுக்கு யாரெல்லாம் ஷஹீத் ஆகிட்டார்களோ உயர்ந்த அந்தஸ்துகளை கொடு கொடுப்பாயாக, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ தள்ளப்பட்டிருக்கிறார்களோ முழு பாதுகாப்பை நீ கொடுப்பாயாக, யாருடைய உதவியும் விட உன்னுடைய உதவி மிக பெரிதியா அல்லா, யாரெல்லாம் நீ மூமின்களுக்கு உதவி செய்யக்கூடிய ரப்பியா அல்லா, பலகீனமானவர்களுடைய ரப்பியா அல்லா, யா நாசர் அல் முஸ்தபா அஃபீன், யா அல்லா பலகீனமானவர்களுடைய உதவியாளனே, அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பாயாக, அவர்களுடைய கண்களுடைய கண்ணீரை நீ தொடச்சி விஜயனாயனே. அல்ல, அவர்களுடைய ஹக்கிலே கண் கலங்கி துவா செய்த ஒரு நல்ல மூமிங்களுடைய கூட்டத்தில் நம்மளையும் சேர்த்துக் கொள்வாயாக. பூரா முஸ்லீம்கள் மூமிங்களை மன்னிப்பாயாக. நாளை கியாமத்துடைய நாளை உயர்ந்த நபிமார்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் கூட்டத்திலே குடும்பங்கள் பெற்றார்கள் மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய துவாக்களை அங்கே தொடர்புவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.